This program was first broadcast on Canterbury's access media station, Plains FM, and was made with the assistance of New Zealand On Air.
நீங்கள் கேட்க வருவது கலாபம் வானிலை நிகழ்ச்சி. பூங்கா நகரத்தின்று ஒலிக்கின்ற கலாபம் வானிலை நிகழ்ச்சியை பிளெயின்ஸ் எஃப்எம் 96.9 வாயிலாக வெள்ளிக்கிழமை 9:30 கேட்கலாம். நமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.
அன்பான வணக்கம் நேயர்களே, கலாபம் நிகழ்ச்சியின் வழி உங்களுக்கு வணக்கம் கூறுவது விஜயஸ்ரீ. இன்று 1 April 2023, சித்திரை 8, திருவள்ளுவர் ஆண்டு 2054. சரியிலிருந்து தவறை புரிந்து கொள்ள திருக்குறள் நமக்கு உதவுகிறது. திருக்குறள் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றுகிறது மற்றும் வளமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்க நாம் செயல்படுத்த வேண்டிய சில பழக்கங்களை விவரிக்கிறது. திருக்குறளில் நாம் வாழ தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து தகவல்களும் உள்ளன. திருக்குறள் படிப்பதால் எண்ணற்ற நன்மைகள் உள்ளன. திருக்குறளை புரிந்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடன் வாழ நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம்.
அறிவிலே அறத்தை ஊற்றி அறிஞனை கவிதையாற்ற வள்ளுவர் போற்றி, அருளிலே அமிர்தம் ஊற்றி தமிழினில் உயரம் வாய்த்த திருக்குறள் போற்றி போற்றி, ஈரடி குறளே போற்றி, இணையில்லா தமிழே போற்றி, மாந்தரை நெறிப்படுத்தும் மணித்தமிழ் மருந்தே போற்றி, உயர் தமிழ் விருந்தே போற்றி போற்றி போற்றி.
கெட்டும் குரலெட்டும் படி எங்கும் தமிழ் சொட்டும் விசை கட்டி கொண்டோமே கொண்டோமே, நடமிட்டும் அடவிட்டும் புகழ் முட்டும் குரல் சொல்லும் சதி தட்டி கொண்டோமே கொண்டோமே. கெட்டும் குரலெட்டும் படி எங்கும் தமிழ் சொட்டும் விசை கட்டி கொண்டோமே கொண்டோமே, நடமிட்டும் அடவிட்டும் புகழ் முட்டும் குரல் சொல்லும் சதி தட்டி கொண்டோமே கொண்டோமே. கசடர கற்பவை கற்ற பின் நிற்க, அதற்கு தக திருக்குறள் படித்தால் உயிர் செடி துளிர்க்கும், திருக்குறள் குடித்தால் உயிரணோ சிலிர்க்கும், ஒவ்வொரு குறளும் உயரிய மருந்து, நித்தமும் விரும்பி நீ அதை அறிந்து அதன் வழி வழிவாழ்வில் அழகாய் பொருந்து, அடடா உயர்வாய் அனைத்திலும் சிறந்து, அடடா உயர்வாய் அனைத்திலும் சிறந்து. மாந்தரின் உலகம் மற்றவர் சொல்வது, உலகம் வள்ளுவர் சொல்வது, மாந்தரின் உலகம்
உலகமற்றவர் சொல்வது, உயிர்களின் உலகம் வள்ளுவர் சொல்வது, பகுத்துண்டு பல்லுயர் ஓம்புதலாம், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, பகுத்துண்டு பல்லுயர் ஓம்புதலாம், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, இலக்கே முக்கியம் மற்றவர் சொல்வது, வழியும் சொல்வது, வழியும் முக்கியம் வள்ளுவர் சொல்வது, ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யக, சான்றோர் பழிக்கும் வினை.
குழந்தையே மறப்பது மற்றவர் சொல்வது, குழந்தையில் வாழ்வது வள்ளுவர் சொல்வது. குழந்தையை மறப்பது மற்றவர் சொல்வது, குழந்தையில் வாழ்வது வள்ளுவர் சொல்வது. யாழினிது என்பர்தம் மக்கள் மடலை சொல் கேளாதவர், குழலினிது யாழினிது என்பர்தம் மக்கள் மடலை சொல் கேளாதவர், நீரினை கெடுப்பது மற்றவர் சொல்வது, நீரினை அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு, நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு, வானின்றி அமையாது ஒழுக்கு, வானின்றி அமையாது ஒழுக்கு.
குரல் நமக்கு தெரிந்திருந்தாலும் அதன் அர்த்தம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அல்லது குரல் சொல்லும் நச்செய்தியை நம் வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது என்பது நமக்கு தெரியாமல் இருக்கும். குரலின் பொருளை கற்பிக்கும் வகையில் நிறைய புத்தகங்கள் உள்ளன, மற்றும் இணையதளங்களும் நிறைய உள்ளன. குரல் 111 பொருளை விளக்கும் ஒரு காணொளியை தான் இப்போது கேட்கப் போகிறோம்.
12வது அதிகாரம், நடுவு நிலைமை. இந்த அதிகாரத்தை பற்றி ஒரு சுருக்கமும், இந்த அதிகாரத்தின் முதல் குறளான 111வது குறளையும் இன்றைக்கி பார்க்கலாம். நடுவு நிலைமை அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில் மனிதன் சொந்த வாழ்க்கையிலிருந்து சமுதாய வாழ்க்கை என்று வந்த பிறகு எப்படி நடுவு நிலைமையோடு, அதாவது நேர்மையோடு, உண்மையோடு, நீதியோடு வாழ வேண்டும், அறத்தின் வழி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இதில் சொல்ல போகிறார். எல்லா மனிதர்களுக்கும் சொந்த வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை அப்படின்னு ரெண்டு இருக்கும் இல்லையா. சொந்த வாழ்க்கையில் நமக்கு விருப்புகள் வெறுப்புகள் எல்லாமே இருக்கும். ஆனால் மனிதன் சமுதாயத்தில் ஒரு அங்கமான பிறகு அந்த சுய விருப்பு வெறுப்புகளை புறம் தள்ளிவிட்டு நேர்மையோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மனிதன் தான் சமுதாயத்தில் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் ஏற்ப சுய விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் நடுவு நிலைமையோடு வாழ பழக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். எந்த பாரபட்சமும் பார்க்காமல் ஒருவரது ஆற்றலுக்கும் தகுதிக்கும் ஏற்ப அவர்களை பணியமர்த்த வேண்டும். நமக்கு வேண்டியவர்களுக்கு ஒன்று, வேண்டாதவர்களுக்கு ஒன்று, நமக்கு தொடர்பே இல்லாதவர்களுக்கு ஒன்று என்று பாகுபாடு பார்க்காமல் உண்மையின் வழி நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நடுவு நிலைமை அப்படின்னா எந்த பக்கமும் சாராமல் உண்மையின் வழி, நேர்மையின் வழி நிற்பது இல்லையா. அவர்கள்தான் நடுநிலையாளர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவார்கள். சமுதாயத்தில் நாம் எந்த பதவி வகித்தாலும் பொறுப்பு வகித்தாலும் அந்த நடுவு நிலைமை அப்படிங்கிற அறத்தை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் அப்படின்னு இந்த அதிகாரத்தில் வலியுறுத்துகிறார். சரி, போன அதிகாரம் செய் நன்றி அறிதல். செய் நன்றி அறிதலுக்கு அப்புறமா எதுக்கு நடுவு நிலைமை வைத்திருக்கிறார்? அதற்கு ஒரு காரணம் இருக்குது. போன அதிகாரத்தில் என்ன சொன்னார்? நாம் நமக்கு ஒருவர் செய்யும் உதவிக்கு நன்றிக்கு எப்பொழுதும் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் எழுகின்ற பிறப்பெல்லாம் அவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஒருவர் நமக்கு செய்யும் நன்றியை மறந்து அவருக்கு தீமை செய்தல் பாவங்களிலெல்லாம் கொடும் பாவம், அதிலிருந்து மீள வழியே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்படி நமக்கு உதவி செய்தவர் ஒரு தவறு செய்தாலும் அந்த தவறை தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கும் பொழுது அதை தவறாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு இவங்க உதவி செய்திருக்காங்க, அதனால் இவர்கள் சார்பாக நாம் நிற்க வேண்டும். அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்களுக்கு நாம் நன்றி பாராட்டும் விதமாக அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். அப்படி என்று எண்ணாது நமக்கு உதவி செய்தவர்கள் தவறு செய்தாலும் நாம் அதை நடுவு நிலைமையோடு அணுக வேண்டும். நீதியின் பக்கமே நிற்க வேண்டும், உண்மையின் பக்கமே நிற்க வேண்டும், நேர்மை வழுவாது வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அந்த காரணத்தினால்தான் செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துக்கு அப்புறம் நடுவு நிலைமை அப்படிங்கிற இந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இதைவிட நுட்பமாக ஒழுக்கத்திற்கு வள்ளுவரை தவிர வேற யாரால வழிகாட்ட முடியும் இல்லையா? இப்போ இந்த அதிகாரத்தின் முதல் குறள், அதாவது 111வது குறள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின். இதுதான் குறள். இந்த குறளோட பொருள் பார்க்கலாம். தகுதி என ஒன்று நன்றே, நடுவு நிலைமை என்ற ஒரு தகுதி நல்ல அறமாம். எப்பொழுது? பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின். நட்பு பகை நொதுமல் என்ற எந்த வேறுபாடுமின்றி முறைமை தவறாது நடுவு நிலைமையோடு நேர்மையோடு நடந்து கொண்டால். அதாவது இந்த குறளில் மூன்று வகையான நட்புகள் உறவுகளை பற்றி சொல்கிறார். ஒன்று நட்பு, மற்றொன்று பகை, மூன்றாவது நொதுமல். நம் நண்பர்களோடு உறவினர்களோடு நமக்கு இருப்பது தான் நட்பு. அன்போடு நாம் பாராட்டுவது தான் நட்பு. பகை அப்படின்னா நமக்கு யாரோட வரும்? யார் நம்மோட நட்பாக இருந்தாங்களோ அவர்களோட தான் இப்போ பகை வந்திருக்கோம் இல்லையா? நண்பர்களுக்குள்ளேயோ இல்லை உறவினர்களுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு தீமை விளைந்து அவர்களுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு அதுவே பகையாக வளர்ந்திருக்கும். அதனால் நட்பாக இருந்தவர்கள் தான் இப்பொழுது பகையாக மாறியிருப்பார்கள். மூன்றாவது என்ன? நொதுமல். நொதுமல்னா அயலவர்கள், அதாவது நமக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னா அவர்களை நொதுமல் அப்படின்னு அழைக்கலாம். நட்பு, பகை, நொதுமல் இந்த மூன்று வகையாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது நாம் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இவர் எனக்கு நட்பு உறவு, அதனால் நான் இவர் தவறு செய்திருந்தாலும் அவர் பக்கம்தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லாமல், இவர் எனக்கு பகை, அதனால் இவர் சரியே செய்திருந்தாலும் நான் இவர் பக்கம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல், இவர் அயலவர், அவர் தவறு செய்தால் என்ன சரி செய்தால் என்ன அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற மனநிலையில் ஒழுகாமல் யார் அறத்தின் வழி நிற்கிறார்களோ அந்த வழியில் நாமும் நிற்க வேண்டும் அப்படிங்கிறார். இங்க நடுவு நிலைமையை ஒரு தகுதி அப்படின்னு சொல்றார். நாம் எவ்வளவு பெரிய கல்வி வேணா கற்றிருக்கலாம், எவ்வளவு பெரிய அறிவாளியா வேணா இருக்கலாம், ஆனால் மனதில் நேர்மை இருக்க வேண்டும் இல்லையா? நேர்மை அப்படிங்கிற நடுவு நிலைமை தான் உண்மையான தகுதி அப்படின்னு இந்த குறள்ல நமக்கு புரிய வைக்கிறார். அதாவது நட்பு, பகை, நொதுமல் என்ற எந்த பாகுபாடுமே இன்றி அறத்தின் வழி, நியாயத்தின் வழி நடுவு நிலைமையோடு நிற்பதே ஒரு சிறந்த அறம் அப்படிங்கிறார். அதனால்தான் நடுவு நிலைமையை ஒரு தகுதி அப்படின்னே சொல்றார். இங்க ஒழுகப்பெறின் அப்படிங்கிறார். அதாவது நேர்மையோடு நியாயத்தின் வழி நடந்து கொண்டால் அதுவே ஒரு சிறந்த அறம் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி நடந்து கொண்டால் அப்படிங்கிறார்? அது மிகவும் அரிதான அறம். நமக்கு முன்னாடி ஒரு தவறு நடக்கும்போது அவர் நமது நண்பராகவோ உறவினராகவோ இருந்தால் நாம் அவரை சார்ந்துதான் பேசுவோம் இல்லையா? ஆனால் நமது பகையாளி ஒரு நன்மையே செய்தாலும் அதை நாம் பாராட்ட மாட்டோம், பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். எல்லா மனிதர்களுக்கும் நாம் நியாயத்தின் வழி நிற்க வேண்டுமா இல்லை உறவின் வழி நிற்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கலக்கம் வரும் இல்லையா? எல்லாருக்குமே அறத்தின் வழி நிற்பது மிகவும் கடினம். அதனால்தான் இந்த குறளில் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் அப்படிங்கிறார். ஒழுகப்பெறின் என்றால் நடுவு நிலைமையோடு நீ நடந்து கொண்டால் அதுவே தகுதியான அறம் அப்படிங்கிறார். நடுவு நிலைமை என்பது மிகவும் அரிதாக காணக்கூடிய அருமையான சிறந்த அறம். அதனால்தான் அந்த தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒழுகப்பெறின் அப்படிங்கிறார். இந்த நடுவு நிலைமையோடு நீ வாழ்க்கையை வாழ்ந்தாயானால் அதுவே உனக்கு ஒரு தகுதியான அறம் அப்படின்னு சொல்றார். ஒரு நடுநிலையாளன் கிட்ட, ஒரு நேர்மையாளன் கிட்ட இருக்கிற செல்வம் எப்படிப்பட்டது, அதனால் என்ன பயன் விளையும் அப்படின்னு சொல்லி அடுத்த குறள்ல சொல்ல போறார். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின்.
அடுத்த குறள் 112.
செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து. இந்த குறளோட பொருள் பார்க்கலாம். செப்பம் உடையவன் ஆக்கம், நடுவுநிலை தவறாது வாழ்ந்தவரது செல்வம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து அழிவின்றி அவரது சந்ததியினருக்கும் வலிமையும் பாதுகாப்பும் சேர்க்கும். இந்த குறளில் நடுவு நிலைமை அப்படிங்கிற ஒரு அறத்தை செப்பம் அப்படிங்கிறார். போன குறளில் நடுவு நிலைமையே தகுதின்னு சொன்னார். இந்த குறளில் செப்பம் அப்படிங்கிறார். நடுவு நிலைமை அப்படிங்கிற அறத்தோடு வாழ்ந்தவரின் செல்வம் அதாவது ஆக்கம் எப்படிப்பட்டது? அதுவும் அறவழியில் சேர்த்தது தான் இல்லையா? ஒரு நேர்மையான அறவழியில் வாழக்கூடிய மனிதர் எப்படி செல்வம் சேர்ப்பார்? அறவழியில் போய் தான் செல்வம் சேர்ப்பார். அறத்துக்காகத்தான் அதை பயன்படுத்துவார் இல்லையா? அப்படிப்பட்ட நேர்மையான நடுநிலையாளரின் செல்வம் எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து அப்படிங்கிறார். இங்கே எச்சம் அப்படிங்கிற சொல் தனது சந்ததியில் வரும் குழந்தைகளை குறிப்பது. தனது சந்ததியில் வரும் குழந்தைகளுக்கும் அந்த செல்வம் நடுநிலைமையோடு சேர்க்கப்பட்ட செல்வம் வல்லமையும் பாதுகாப்பும் வழங்கும் அப்படின்னு சொல்றார். ஒருவர் அற வழியில் நின்று அறத்தோடு பொருள் ஈட்டும் போது என்ன ஆகும்? அவை நல்வினைகளாக நமது ஆத்மாவில் பதியும். அந்த நல்வினைகளின் பயன்கள் எல்லாம் நம் குழந்தைகளை போய் சேரும் அப்படின்னு சொல்றார். அறமற்ற வழியில் பொருள் ஈட்டினால் என்ன ஆகும்? தீவினை பயன்கள் வந்து சேரும். நாம் யாரிடமிருந்து அந்த பொருளை அபகரித்தோமோ, தீய வழியில சம்பாதித்தோமோ, அவர்களோட மனக்குமுறல்கள் எல்லாம் நமக்கு வாழ்த்தாவா வரும்? இல்லை, தீவினைகளாகத்தான் வந்து சேரும். ஒருவர் அற வழியில் நின்று வாழ்ந்து அற வழியில் பொருள் ஈட்டினால், நடுவு நிலைமையோடு வாழ்ந்தால் என்ன ஆகும்? எல்லோரது வாழ்த்தும் அவருக்கு கிடைக்கும். அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் வலிமையாகவும் பாதுகாப்பாகவும் அவர் வழியில் வரும் சந்ததியினருக்கு, குழந்தைகளுக்கு அமையும். ஆனால் அறமற்று பொருள் ஈட்டினால் என்ன ஆகும்? எல்லோருடைய மனக்குமுறல்களும் தீவினையாக அவர்களது ஆத்மாவில் பதிந்து அவர்களது சந்ததியினரையும் அது பாதிக்கும். இதே கருத்தைத்தான் பழியஞ்சி பாத்தூன் இல்வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதாவது பழிக்கு பயந்து பாவத்துக்கு அஞ்சி பொருள் ஈட்ட வேண்டும், அறவழியில் பொருள் ஈட்ட வேண்டும். அப்படி ஈட்டிய பொருளை அறக்காரியங்களுக்காக, நமது இல்லற கடமைகளுக்காக பயன்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் என்ன ஆகும்? அவர்கள் வழியில் வரும் சந்ததியினர் தடைபடவே மாட்டார்கள். அவர்கள் வழியில் வரும் சந்ததியினர் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னார். அதே கருத்தை தான் இந்த குறளிலும் வலியுறுத்துகிறார். நடுவு நிலைமையோடு அறம் பிறழாது சேர்த்த செல்வம் அவர்களது எச்சத்திற்கும், அதாவது அவர்கள் வழியில் வரும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாகவும் வல்லமையாகவும் அமையும் அப்படின்னு சொல்றார். ஏமாப்பு என்ற சொல்லுக்கு பலம், வலிமை, பாதுகாப்பு அப்படின்னெல்லாம் பொருள் இருக்கு. இந்த குறளில் எச்சம் அப்படின்னு குழந்தைகளை, அதாவது சந்ததியினரை சொல்றார். ஏன் எச்சம் அப்படின்னு சொல்றார்? பெற்றோர்கள் இறந்த பின்பும் அவர்களது முகத்தோற்றமும் குணநலன்களும் குழந்தைகளில் எஞ்சி நிற்கின்றன இல்லையா? குழந்தைகள் தான் அவற்றை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். நமது பெற்றோர் இறந்த பிறகு நாம் அவற்றை சுமந்து கொண்டிருக்கிறோம். நாம் இறந்த பிறகு நமது தோற்றத்தையும் நமது குணங்களையும் நமது குழந்தைகள் எஞ்சி நிற்பவர்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள். அதனால் தான் குழந்தைகளை எச்சம் அப்படின்னு சொல்றார். பெற்றோரது குணங்களையும் தோற்றத்தையும் சுமந்து கொண்டு எஞ்சி நிற்பவர்களே எச்சம் எனப்படும் குழந்தைகள். பெற்றோர் செய்யும் அறக்காரியங்களால் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். பெற்றோரது நடுவு நிலைமை தவறாது வாழும் வாழ்க்கையானது குழந்தைகளுக்கு வலிமையாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த குறளில் சொல்றார். சரி, நேர்மையற்ற வழியில் வாழ்ந்து அறமற்ற வழியில் ஈட்டிய பொருள் நன்மை சேர்க்குமா? அப்படி சேர்த்தால் என்ன செய்வது? அதற்கு விடை அடுத்த குறளில் சொல்ல போறார். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து.
சரி நேயர்களே, மீண்டும் உங்களை வேறொரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். விடை பெறுவது விஜயஸ்ரீ. நன்றி, வணக்கம்.
பெருந்தகை வாழ்க, வான் புகழ் வள்ளுவ பெருந்தகை வாழ்க. ஐயன் தேன் தமிழ் தீருக்கூறல் பொதுமறை வாழ்க. ஈரடியில் உலக தத்துவம் கூறும் அறம் பொருள் இன்பம் முப்பிரிவாகும். பால் சுவையே கற்பவர் காணும் வள்ளுவன் திருக்குறள் வையத்துள் வாழ்க. வழக்கில் உள்ளதோர் மொழிகளில் உயிர் பெற்று வாழ்க. உறுப்பு பெற்று வாழ்க, திருக்குறள் வாழ்க, வாழ்க திருவள்ளுவன், வாழ்க வாழ்க திருக்குறள், வாழ்க வாழ்க திருவள்ளுவன், வாழ்க வாழ்க. வான் புகழ் வள்ளுவ பெருந்தகை வாழ்க. மாபெரும் சபைதனில் தமிழ்ச்சங்கம் மதுரையில் பேர் பெறும் திருக்குறள் அரங்கேற்றமானது. வாழ்வுறும் மொழிகளில் முதல் மொழி தமிழினில் சீர்பெறும் திருக்குறள் தலையங்கமானது. வேறேது குறளின் பொருளுக்கிணை ஈடேது, இயலும் இசையும் இதை பாடாது சுழல மறுக்கும் உலகே. சீரேழு குறளின் சிறப்பு கிணை நூலேது, அறிவும் தெளிவும் தரும் தாளாது படிக்க சுவைக்கும் மனமே. தமிழின் மூலம் இது அமுதம் போல, இது பருகிப்பாறு அது புரிந்திடுமே. சமயம் பேசாது சகதி பூசாது இழிவு தூசேது இதனிடமே. கூறாது குறள் ஒன்று கூறாது, கூடாது செயல் ஒன்று கூடாது. வாழாது குறள் வழி வாழாது, வாழ்வேது பொருள் கொண்ட வாழ்வேது. தினம் ஒரு குறளினை திருக்குறள் உரையினை மனனம் செய்வோம் நாம் இங்கே. புது புது பொருளினை பொது உடை கருத்தினை கவனம் கொள்வோம் நாம் இன்றே. திருக்குறளே திருக்குறளே திசையட்டும் ஒலிக்கட்டும் வள்ளுவன் திருக்குறளே. வான் புகழ் வள்ளுவ பெருந்தகை வாழ்க. கணக்கில் பதினெட்டு நூல் திரட்டில் திருக்குறள் வெண்பா வாழ்வியல் கூறுது. வாயுரை வாழ்த்தென்றும் தமிழ் மறை நூலென்றும் திருக்குறள் பல பல பெயருடன் வாழுது. ஊரோடு உழவன் கழனி வயல் காட்டோடு குயிலும் குழைந்து சொல்லும் பாட்டோடு இழைந்து இசைக்கும் குறளே. வேரோடு பயிரின் பருவம் வைக்கும் காற்றோடு திசையில் அசையும் தென்னங்கீற்றோடு படர்ந்து கிடக்கும் குறளே. கவிதை கோர்வை இது, கவிஞன் பார்வை இது, களைப்பு சோர்வை இது கலைந்திடுமே. மழலை பேச்சோடு மதிப்பெண் வீச்சோடு மனிதன் மூச்சோடு கலந்ததுவே. ஏடேது குறள் மிஞ்சும் ஏடேது, நாடாது நலம் முனை நாடாது. தாயோடு குடிக்கிடும் பாலோடு நீ பாடு வள்ளுவன் குரல் பாடு. திருக்குறள் வரியினை தெளிவுரை அழகினை மனதில் வைப்போம் நாம் இங்கே. தமிழனின் பெருமையை தமிழ் மொழி அருமையை அறிய செய்வோம் வா இங்கே. திருக்குறளே திருக்குறளே வடவேங்கடம் குமரியின் முகவரி திருக்குறளே.